நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவு முதல் கலைக்கப்படுவதாக வெளியாகி வரும் தகவல்கள் குறித்த செய்திகள், தமிழகத்தின் கொடைக்கானல் பகுதியில் மூடப்பட்ட பன்னாட்டு தொழிற்சாலை ஒன்றிலிருந்து கசிந்த பாதரசம் இன்றளவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அரசின் ஆய்வில் தெரிய வந்துள்ள விவரங்கள்,
சோலைக்காட்டிலிருந்து ஓடக்கூடிய பாம்பன்ற ஒரு ஆறு வந்து அங்கிருந்து ஓடி வைகை அணை போய் சேருது. இந்த நீர்த்தேக்க பகுதியில இந்த விஷத்தை உள்ள போடுறது வந்து நம்ம ஓவர்ஹெட் டேங்க் உள்ள விஷத்தை போடுற மாதிரி.
இந்திய ஜனநாயகத்தில் ஒரு கரும் புள்ளியாக கருதப்படும் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தி 40 ஆண்டுகள் ஆகும் வேளையில் அதை நினைவு கூறும் மு க ஸ்டாலினின் பேட்டி,
இந்திரா காந்தி அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டிலே நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார். இந்தியாவின் எழுத்துரிமை பேச்சுரிமை அன்றைக்கு முழுமையாக பறிக்கப்பட்டிருந்தது.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் நேயர்கள் கேட்க இருப்பது முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையதம்பி தயானந்தா மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து சந்தேக நபர்கள் சிலரிடம் பிரான்ஸ் நாட்டின் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதலாக இது இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஒருவர் தலை வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் 35 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2006 ஆண்டு முதல் 2 வருடங்களாக காவல்துறையினர் இவரை கண்காணித்து வந்திருக்கிறார்கள். லியோன் நகருக்கு அருகே அமைந்திருக்கும் இந்த ரசாயன தொழிற்சாலையின் வாயில் காவல் அரணை ஒன்றுக்கும் அதிகமானவர்கள் கொண்டிருந்த கார் ஒன்று மோதி நுழைந்ததாக பிரான்சின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொழிற்சாலையின் சுற்றுவேலி அருகே கண்டெடுக்கப்பட்ட வெட்டி கொல்லப்பட்டவரின் தலையில் அரேபிய எழுத்துக்கள் காணப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன.
சோமாலியாவில் ஆப்பிரிக்க யூனியன் அமைதிகாக்கும் படையின் தளத்தின் மீது அல்ஷபாப் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த இராணுவ தளத்தை புருண்டியைச் சேர்ந்த வீரர்கள் பாதுகாத்து வருகின்றனர். லீகோ என்ற இடத்தில் இருக்கும் இந்த தளத்தின் பிரதான வாசலில் மீது மிக வேகமாக வந்த தற்கொலை குண்டுதாரியின் கார் மோதியது. தாங்கள் அந்த தளத்தை கைப்பற்றிவிட்டதாக அல் ஷபாப் கூறியிருக்கிறது. ஆனால் தாங்கள் இன்னும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் போரிட்டு வருவதாக ஆப்பிரிக்க யூனியன் படைகள் தெரிவித்திருக்கின்றன. ஆப்பிரிக்க யூனியன் அமைதிகாக்கும் படையைச் சேர்ந்த 20,000 வீரர்கள் தற்போது சோமாலியாவில் இருக்கின்றனர். சோமாலியாவை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அரச படைகள் அல் ஷபாப்புடன் மோதி வருகிறது. ரமலான் மாதம் துவங்கியதிலிருந்து அல் ஷபாப் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது.
துனிசியாவின் ஜூஸ் நகரின் கடலோர உல்லாச விடுதியொன்றில் இன்று நிகழ்ந்த துப்பாக்கிதாரிகளின் தாக்குதலில் குறைந்தது 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலை மேற்கொண்டவர்களில் ஒருவர் காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் தேடப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஐரோப்பாவில் இருந்தும் வட ஆப்பிரிக்காவில் இருந்தும் அதிக எண்ணிக்கையிலான உல்லாச பயணிகளை ஈர்க்கும் நகராக சூஸ் நகர் இருந்து வருகிறது. துனிசியாவில் உள்ள உல்லாச பகுதிகளில் இம்மாதம் மேற்கொள்ளப்பட்ட 2 தாக்குதல் இதுவாகும். துனிசிய தலைநகர் டுனிஸில் உள்ள பரோடா அருங்காட்சியகத்தில் கடந்த மார்ச் மாதம் இஸ்லாமிய ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 20 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
சீன அரசு நடத்தும் லாட்டரி திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட மொத்த வருமானத்தில் கால் பங்கு வருமானம் கடந்த 3 ஆண்டுகளில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கிட்டத்தட்ட 300 பில்லியன் டாலர்கள் வரை இப்படி கையாடல் செய்யப்பட்டு கார்களுக்காகவோ வெளிநாட்டு பயணத்துக்காகவோ புதிய அலுவலகங்களுக்காகவோ செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லாட்டரி திட்டம் குறித்து முதல் முறையாக விரிவான கணக்காய்வுகள் செய்யப்பட்ட போது இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கையாடல் செய்யப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி தற்போது புலனாய்வாளர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சூதாடுவது என்பது சீனாவில் சட்டவிரோத நடவடிக்கை. ஆனால் லாட்டரி திட்டம் உள்ளிட்ட சிலவற்றுக்கு இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது.
குவைத்தில் உள்ள இமாம் அல் சதீக் என்ற ஷியா பள்ளிவாசல் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் முதல் தடவையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டும் காயமுற்றும் இருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. மிக அதிகமான தொழுகையாளர்கள் பங்கேற்கும் வெள்ளி தொழுகையின் போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
ஒரு பாலின தம்பதிகள் திருமணம் செய்து கொள்ள அமெரிக்கா முழுவதும் உரிமை இருப்பதாக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை அடுத்து அமெரிக்காவின் 50 மாகாணங்களிலும் ஒரு பாலின திருமணங்கள் சட்டப்பூர்வமாகின்றன. இந்த தீர்ப்பை கேட்டவுடன் நீதிமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சி கூச்சலிட்டனர். அமெரிக்காவின் சமூக வரலாற்றில் இந்த தீர்ப்பு மிக முக்கியமானது என அங்கிருந்து பிபிசி செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இலங்கை செய்தி ஒன்று. இலங்கை நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவு முதல் கலைக்கப்படுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுகுறித்த செய்தியுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
இன்று நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கையெழுத்திட்டுள்ளதாக அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அந்த வர்த்தமானி அறிவித்தல் தற்போது அரசாங்க அச்சக திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றது. தற்போதைய நாடாளுமன்றத்தை அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நடத்தி செல்ல முடியும். ஆனால் அதனை கலைத்துவிட்டு தேர்தலொன்றை நடத்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். மேலும் சில இலங்கை செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்திய தமிழக செய்திகள். தமிழகத்தின் கொடைக்கானல் பகுதியில் செயல்பட்டு வந்த பன்னாட்டு நிறுவனமான யூனிலீவரின் ஆலை ஒன்று 14 ஆண்டுகளுக்கு முன்னர் மூடப்பட்டாலும் அதிலிருந்து வெளியான பாதரசத்தின் பாதிப்புகள் இன்றளவும் உள்ளன என்று ஆய்வின் முடிவு ஒன்று வெளிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்த சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளரான நித்யானந்த் ஜெயராம் அவர்களுடன் பேசினேன்.
நாங்கள் எடுத்திருக்க மாதிரிகள் வந்து ஃபேக்டரியோட சுத்தவட்டாரத்திலேருந்து எடுத்துருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த ஃபேக்டரியோட தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பார் சோலைன்ற ஒரு சோலை காட்டில் எடுத்த கல்பாசி மாதிரி, பாசி மாதிரி, மண் மாதிரி, இந்த மூணு சாம்பிள்ஸ்லயும் ரொம்ப அதிக அளவுல பாதரசம் காணப்பட்டது. கல்பாசியும் பாசியோட தன்மை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, காத்துல அதிக அளவுல பாதரசமோ மற்ற விஷயங்களோ கலந்து இருந்துச்சுன்னா அதை உறிஞ்சு சேகரிக்கக்கூடிய ஒரு தன்மை கல்பாசிக்கும் பாசிக்கு இருக்கும். அந்த கல்பாசியில் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காத்துல பல ஆயிரக்கணக்கான மடங்கு வந்து அதிகமான பாதரசம் இருக்கு அப்படின்ற ஒரு அறிகுறி. ரெண்டாவது, இந்த கம்பெனி மூடப்பட்ட யூனிலிவர் ஃபேக்டரியோட மாசுபட்ட அந்த நிலங்கள்ல இருந்து ஓடி வர ஒரு ஓடையிலிருந்து ஒரு மண் மாதிரி எடுத்தோம். அந்த மண் மாதிரியும் ரொம்ப அதிகமான அளவுக்கு பாதரசம் காணப்பட்டது.
அந்த பாதரச கசிவுகள் வந்து உணவு சங்கிலியில் கலந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கா?
சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்ட இடம் அவ்வளவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சோலைக்காடு. சோலைக்காட்டிலிருந்து ஓடக்கூடிய பாம்பார்ன்ற ஒரு ஆறு வந்து அங்கேருந்து ஓடி வைகை அணை போய் சேருது. இந்த நீர்த்தேக்க பகுதியில இந்த விஷத்தை உள்ள போடுறது வந்து நம்ம ஓவர் ஹெட் டேங்க் உள்ள விஷத்தை போடுற மாதிரி. இப்ப இந்த நீர் கடைசியா போய் சேரக்கூடிய இடம் வந்து வைகை ஆறு. அந்த வைகை ஆறுல மீன்பிடிப்பு பொருளாதாரம் பெரிய அளவுல இருக்கு. மர்க்குரி பாதரசத்தோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, நீரோட சேர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகமான நச்சு வாய்ந்த ஒரு உருவத்துல மாறி, மீத்தைல் மர்க்குரின்ற ஒரு உருவத்துல மாறி உணவு சங்கிலிக்குள்ள இறங்கி பல மடங்கு அதிகமாயி மீன் திங்கிற மற்ற பெரிய மீன்கள் அந்த மீன்களோட உடல்ல ரொம்ப அதிகமான உயிர் கொள்ற அளவுக்கு அதிகமாகும். அப்போ அதை சாப்பிடக்கூடிய கர்ப்பிணி பெண்களோ மற்றவங்களோ கடுமையா பாதிக்கப்படுவாங்க. மர்க்குரியோட வீரியம்னு பாத்தீங்கன்னாக்க, அது வந்து மூளையை பாதிக்கக்கூடியது, பிறவிலேயே கோளாறு உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த கெமிக்கல் வந்து நம்ம சாதாரணமா பார்க்க கூடாது. ஐநாவில வந்து இந்த கெமிக்கலை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தனி கன்வென்ஷனை போன வருஷம் உருவாக்கியிருக்காங்க. அந்த கன்வென்ஷனோட பேரு மினமாட்டா கன்வென்ஷன்.
இவ்வளவு பெரிய சேதாரத்தை சரி செய்துவிட முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற இந்த மண் மாதிரி, கல்பாசி மற்றும் பாசி மாதிரியை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிற இடம் வந்து அணுசத்துறையோட ஒரு ஆய்வகத்துக்கு. ஸோ அங்கேருந்து வந்திருக்கிற ஒரு தீர்ப்பு வந்து ரொம்ப நம்பக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அந்த ஃபேக்டரியோட ஒட்டுமொத்த வளாகமும் மாசடைஞ்சிருக்குது, சுத்துவட்டாரமும் ஓரளவுக்கு மாசடைஞ்சிருக்குது. இது வந்து இன்னும் ஒரு பெரிய விபத்தா, இந்த வைகை அணையில இருக்கக்கூடிய மீன்கள்லாம் ரொம்ப விஷத்தன்மை உள்ளதா மாறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேலைகள் செஞ்சாகணும். அது செய்யறதுக்கான வழிகள் இருக்கு. இந்த ஃபேக்டரி வளாகத்தை சுத்தம் செய்யறதுக்கான வழிகள் இருக்கு, அதுக்கான தொழில்நுட்பம் இருக்கு.
இப்ப இவ்வளவு ஆய்வு நடத்தி இவ்வளவு தகவல்கள் தரவுகள் எல்லாம் பெற்று இருக்கீங்க, அந்த பன்னாட்டு நிறுவனத்திலுமே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்க நேரடியா யூனிலீவர் கம்பெனியோட பேசுனீங்களா? அவங்க தரப்பு வாதம் அல்லது நியாயம் அல்லது சமாதானம் என்ன சொல்றாங்க இதுக்கு?
யூனிலீவர் போல ஒரு பன்னாட்டு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு $8 பில்லியன் செலவழிச்சு விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, இதுக்கான பொருளாதாரமும் கண்டிப்பா இருக்கு. இப்ப இதுல வந்து மனசு இருக்கா இல்லையான்றதுதான் கேள்வி. ரெண்டாவது எந்த அளவுக்கு சுத்தம் செய்யறோம். இப்போ யூனிலிவர் என்ன சொல்றாங்க, நாங்க சுத்தம் செய்யற அளவு வந்து 25 மில்லிகிராம் பாதரசம் 1 கிலோகிராம் மண்ணுல இருக்கிற வரைக்கும் நாங்க சுத்தம் செய்வோம். அந்த தர அளவுல அவங்க சுத்தம் செஞ்சா, சுத்தம் செஞ்சு முடிச்ச பிறகு கூட அந்த இடத்துல 100 கிலோக்கு மேல பாதரசம் மண்ணோட கலந்து இருக்கும், அது கசிக்கிட்டே தான் இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க சுத்தம் செய்றீங்கன்னாக்கா அறிவியல் ரீதியா அந்த சோலைக்காடு பாதிக்காத அளவுக்கு ஒரு தர நிர்ணயத்தை உருவாக்கி அதை வந்து மக்கள் பார்வைக்கு, மக்கள் பார்வை ஏன் சொல்றோம்னாக்க, மக்கள் பார்வை இல்லாத பட்சத்துல நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து மிளகா அரைச்சிருவாங்க. அது ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோட டிரான்ஸ்பரண்டா சயின்டிபிக் பேஸ்ட் கிளீனப் தேவை. இதுதான் அவங்க வந்து செய்ய மறுக்கிறாங்க.
சுற்றுச்சூழல் செயல்பாட்டாரான நித்யானந்த் ஜெயராம் அவர்கள், இந்த விஷயம் குறித்து யூனிலீவர் நிறுவனத்தின் கருத்துக்களை பெற முயன்றோம், அது கிடைக்கவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக, இந்தியாவில் அரசு சாரா அமைப்புகள் மீதான அரசின் கெடுபிடிகள் அதிகரித்து வருவது போல தெரிகின்றது. அவ்வகையில் உலகின் முன்னணி அரசு சாரா அமைப்புகளில் ஒன்றான ஃபோர்டு ஃபவுண்டேஷனும் கெடுபிடிகளை எதிர்கொண்டுள்ளது. இந்தியாவில் அரசு சாரா அமைப்பின் மீதான கெடுபிடிகள் ஏன் அதிகரித்து வருகின்றன என்று தமிழகத்தில் முன்னணி செயல்பாட்டாளர்களில் ஒருவரும் மனித உரிமைகள் ஆர்வலருமான பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பைச் சேர்ந்த ஹென்றி டிஃபேன் அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
Ford Foundation has always been under the scanner of the government of India. இது வந்து புதுசு கிடையாது. என்னமோ Ford Foundation இதுவரை எந்த ஸ்கேனர்லையும் இல்லாத மாதிரியும் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார வராத மாதிரியும் அவங்களிடமிருந்து நிதி பெறுபவர்களுக்கு எந்த ஒரு அப்ரூவலும் கிடைக்காத மாதிரியும் வெளி உலகத்துக்கு காட்டுவதே தவறு. Ford Foundation has so far been the only donor, only international donor. அவங்க வந்து இந்தியால யாருக்காவது பண உதவி செய்தால் அரசிடமிருந்து ஸ்பெஷல் அனுமதி பெற்றுதான் அந்த நிறுவனத்திற்கு அவர்கள் உதவ முடியும். சோ எஃப்சிஆர்ஐ ஆர்கனைசேஷன்ஸ், எஃப்சிஆர்ஐ பெற்ற ஆர்கனைசேஷன் தான் கொடுக்கணும்ன்றது போக, ஒரு எஃப்சிஆர்ஐ பெற்ற ஒரு பல்கலைக்கழகமா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திற்கு இந்த குறிப்பிட்ட திட்டத்திற்கு இவ்வளவு பணம் நான் இத்தனை ஆண்டுகளுக்கு கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சிறப்பு அனுமதி பெற்றுதான், பினான்ஸ் மினிஸ்ட்ரியில பெற்றுதான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அதுல பெற்றுதான் அவர்கள் நிதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவர்களது பதிவு செய்யப்படாத நிறுவனம் என்றெல்லாம் அது தவறு. இந்த ஃபோன் ஃபவுண்டேஷன் மேல இருக்கக்கூடிய அட்டாக் என்பது ரொம்ப வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது டீஸ்டார் செட்டில்வார் நபர், குஜராத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், குஜராத்தில் பாதிக்கப்பட்ட வழக்குகளில் சுமார் 500 சாட்சிகளுக்கு நீதிமன்றத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் பெற்றுக் கொடுத்த நபர், வெவ்வேறு நபர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த நபர், மோடியையும் குற்றவாளியாக்க துடித்து பணி செய்த ஒரு நபர், அவருக்கு நீங்கள் நிதி உதவி செய்தீர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இறுதியாக ஃபோர்ட் ஃபவுண்டேஷனை பிடிச்சிருக்காங்க. ஆகவே ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மேல இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்பது ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது. நீதிக்காக உதவி செய்கின்ற அமைப்புகள், நியாயத்திற்காக உதவி செய்கின்ற அமைப்புகள், இந்த அரசில் இன்று பங்கேற்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக சில 10-13 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் செய்த தவறுகளுக்காக நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நபர்களுக்கு உதவி செய்த காரணத்தினால் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுக்கு எதிராக இன்று நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும்.
அதே சமயத்தில் இந்தியாவில் செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்யும் வெளிநாட்டு நிதி கொடையாளர்களுக்கு அரசியல் உள்நோக்கங்கள் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா?
அதாவது நான் இப்ப என்ன எடுத்துக்கீங்களா, அடுத்தாலதான் பேசிக்கிட்டு நான் வந்து சென்ற ஆட்சியில, இந்த ஆட்சியை விட்டுருக்கேன், சென்ற ஆட்சியில யூபிஏ கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்டுடைய பிரதிநிதி ராகுல் காந்தி கிரீன் பீஸுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தாரோ அவருடைய அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3 முறை எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. 2012, 2013, 2014 வரை நான் இறுதி எல்லாருக்கும் கடிதங்கள் போட்டேன். அந்த பேசாத பிரதமருக்கு இறந்து போன மறைந்த பெரியவர் கஸ்டர் வி ஆர் கிருஷ்ணன் 2 முறை கடிதம் போட்டார். அன்றும் அவர்கள் எங்கள் மேல் நடவடிக்கை எடுத்ததுக்கு 2 காரணங்கள். ஒரு காரணம், நான் தேசிய மனித உரிமை ஆணையம் முறையாக செயல்படாமல் இருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு ஜெனீவாவில் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய குழு எங்களிடமிருந்து அறிக்கைகள் கேட்டார்கள். ஒரு 350 அமைப்புகள் சேர்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்தோம். அதன் காரணமாக எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக என்னை பழி வாங்கி எனக்கு ஒரு ஒரு இந்த ஆணையை கொடுத்தார்கள். ஆகவே இதெல்லாம் பழி வாங்குவதற்காக செய்கின்ற பணி தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது.
பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பைச் சேர்ந்த ஹென்றி டிஃபேன். இந்திய ஜனநாயகத்தில் இன்றளவும் ஒரு கரும் புள்ளியாக பார்க்கப்படும் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தி சரியாக 40 ஆண்டுகள் ஆகின்றன. அதாவது 1975 ஜூன் மாதம் 25 நள்ளிரவு 26 அதிகாலை, அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமது நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தினார். இதையடுத்து பல அரசியல் தலைவர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். அப்படி சிறையிலிடப்பட்டவர்களில் ஒருவர் இன்று திமுகவின் பொருளாளராக இருக்கும் மு க ஸ்டாலின். 40 ஆண்டுகளுக்கு முன்னரான இந்த பிரகடனம் குறித்து அவரிடமே பேசினார் முரளிதரன்.
இந்திரா காந்தி அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டிலே நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார். ஆக இந்தியாவில் எழுத்துரிமை பேச்சுரிமை அன்றைக்கு முழுமையாக பறிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியிலிருந்து 2 தூதுவர்களை தலைவர் கலைஞர் அவர்களை சந்திப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். வந்த தூதுவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து, தமிழ்நாட்டில் திமுக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை எதிர்க்கக்கூடாது, ஆதரிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் கேட்கல, ஆனால் எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்த்தால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய உங்கள் ஆட்சியை கவிழ்ப்போம் என்று சொன்னார்கள். அப்போது வந்த தூதுவரிடத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது என்னவென்று கேட்டால், எங்களுக்கு ஆட்சி முக்கியமல்ல, நெருக்கடி நிலையை எதிர்த்தே தீர்வோம் என்று வந்த தூதுவரிடத்திலே சொல்லி அனுப்பினார். அடுத்த நாளே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த பொதுக்கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொண்டு வந்து நிறைவேற்றினார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய பல்வேறு தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அந்த தீர்மானத்தை அவரே முன்மொழிய அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக செய்தி வருகிறது. அதற்கு பிறகு மறுநாள் நான் சென்னைக்கு வருகிறேன். வந்ததும் காவல்துறை இடத்துல என்னை ஒப்படைத்தார்கள்.
இந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டவுடன் திமுக இதனை தீவிரமாக எதிர்க்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் கைது செய்யப்படுவோம் என்று எதிர்பார்த்தீர்களா?
சிறையில் அடைக்கப்படுவோம் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஜனவரி மாதம் 31 திமுகவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்ட அடுத்த வினாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்றவர் 500 மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகிறோம். அப்படி அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சிறைச்சாலையில பல்வேறு கொடுமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவானது. அப்படிப்பட்ட நிலையில் கட்சியிலிருந்து உடனடியாக நீங்கள் விலக வேண்டும் என்று மிரட்டப்பட்டோம். தடிகடிகளால் தாக்கப்பட்டோம். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி, நீர்தான் அர்க்காடு வீராசாமியா, நீர்தான் நீலநாராயணனா, நீர்தான் மு க ஸ்டாலினா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அவமானகரமான நிலையில் எங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசி தடிகளால் தாக்கப்படக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அங்கே அரங்கேறின. அப்படிப்பட்ட நேரத்திலே தான் என் மீது விழுந்த அடிகளை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சி சிட்டிபாபு அவர்கள், அன்றைக்கு என் மீது விழுந்த அடிகளை எல்லாம் அவர் தடுத்து, அந்த அடிகளை அவர் பெரும்பாலும் வாங்கிய காரணத்தால் தான் அவர் உயிர் விடக்கூடிய ஒரு நிலை சிறைச்சாலையிலேயே ஏற்பட்டது.
சிறையில் நீங்கள் எதிர்கொண்ட அனுபவம் என்பது உங்களை அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் எப்படி மாற்றி இருக்கிறது?
அதாவது அன்றைக்கு ஒரு மாணவ பருவத்தில் இருந்த நான் அரசியல் அரிச்சுவட்டை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு அந்த ஓராண்டு காலத்தில் கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட கைது செய்யப்பட்டு மிசா என்ற அந்த சட்டத்தில் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்த காரணத்தால் தான் இந்த அளவிற்கு நாட்டில் எல்லோருக்கும் அறிமுகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது.
இப்போது 40 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இப்போதும் ஒரு நெருக்கடி நிலை அறிமுகப்படுத்தப்பட்டால் அப்போது திமுக ஆட்சியில் இருந்தால் அதே தீவிரத்தோடு இப்போதும் எதிர்க்க
மிசா சட்டம் மட்டுமல்ல, அதற்கு பிறகு துணை முறை தமிழகத்தில் பல போராட்டங்களில் நாங்கள் பங்கேற்று பல முறை சிறைக்கு சென்றிருக்கிறோம். எனவே அதை எதிர்கொள்ள எந்த நேரத்திலும் நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம்.
திமுகவின் பொருளாளராக இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மேலும் சில இலங்கை செய்திகள். இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முயன்ற ஒரு தொகுதியினர் இன்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கூடுதல் விவரங்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
சட்டவிரோத குடியேறிகள் பிரவேசிப்பதை தடை செய்வதற்கு ஆஸ்திரேலியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் கடல் மார்க்கமாக அந்த நாட்டுக்கு செல்ல முயற்சித்த 78 இலங்கையர்களை இன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்த இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் இந்திக சில்வா, இன்று அதிகாலை 12:30 ரோந்து சேவையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் இலங்கையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கிரிந்த கடற்பிரதேசத்தில் வைத்து இவர்களை கைது செய்ததாக தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர்களில் 57 தமிழர்கள் மற்றும் 17 சிங்களவர்களும் அடங்குவதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டோர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேறிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதை தடை செய்வதற்கு ஆஸ்திரேலியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கேட்டபோது கருத்துக்களை தெரிவித்த இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் இந்திக சில்வா, இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியா செல்லும் குழுக்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரின் ரோந்து நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை இதற்கு பிரதான காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்லும் நபர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று ஊடகங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரிய பிரச்சார நடவடிக்கைகள் இந்த வீழ்ச்சி ஏற்படுவதற்கு மற்றும் ஒரு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டையீடு வழங்கும் சிறப்பு செயல்பாடுகள் கிழக்கு இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான இழப்பீடுகள் வழங்குதலை இலகுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தின்படி பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களுக்கு புனர்வாழ்வு அதிகார சபை அதிகாரிகள் விண்ணப்ப கோவைகளுடன் விஜயம் செய்து விண்ணப்ப தாரிகளுடன் சந்திப்புகளையும் நடத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே அம்பாறை மாவட்டத்திலிருந்து விண்ணப்பம் செய்திருந்த சுமார் 1500 பேர் இந்த சந்திப்புகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
90 ஆண்டு நான் வந்து இந்த இனக்கலவரத்தில் கலக்கப்பட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டேன் சொல்லி வீடுகளில் சாமான் சேதமடைஞ்சி கொள்ளையடிக்கப்பட்டேன்னு சொல்லி போலீஸ் என்ட்ரி போட்டு கோப்பியெல்லாம் தந்தது தந்தையில் அனுப்பினேன். நான் ரீஹபிலேஷன் மினிஸ்ட்ரிக்கு அனுப்ப அங்கேருந்து கடிதம் கொண்டு வந்தது. நாங்கள் இதுவிடையம்மா உங்களுக்கு அறிவிப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு இந்த இது தகவலும் கிடைக்கல. நான் 180,000 எவ்வளோ வீட்டு தளவாடங்கள் நகைகள் இதுகள் சேதமாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டதான் அந்த டைமில் போடப்பட்டது.
25 வருஷமா இந்த நஷ்டம் கிடைக்கவில்லை. தந்தா சந்தோஷம் கலப்படுறதுக்கு இல்லை. இனி என்ன செய்ய வினக்கடுறதுக்கும் ஒரு அளவு இருக்குதானே.
இவர்களை தவிர புதிதாக இழப்பீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கும் பலர் அங்கு வருகை தந்திருந்ததையும் காண முடிந்தது.
நான் இந்த மகன் 90 10 25 காணாம போனது. காணாலும் வேலைக்கு போனேன் சாயந்தரத்துக்கு வேலைக்கு. இது வரைக்கும் வீடு வரல.
ஏற்கனவே இழப்பீடுகள் கோரி விண்ணப்பம் செய்துள்ள பலரது கோவைகளில் உரிய ஆவணங்கள் இருப்பது இல்லை என்கின்றார் புனர்வாழ்வு அதிகார சபையின் நிறைவேற்று இயக்குநரான பி புகேந்திரன்.
உதாரணமாக அந்த ஃபைலை நாங்கள் பார்த்தா உயிரிழப்புக்கு நிவாரணம் கோரியிருப்பார்கள், டெத் சர்டிஃபிகேட் இருக்காது. சில இடங்களில் சொத்துக்கள் அழிவு கேட்டிருப்பார்கள், எங்களோட சேர்க்குலரும்படி போலீஸ் ரிப்போர்ட் வேணும், அது இருக்காது. எனவே இவ்வாறு சிறு சிறு குறைபாடுகள் காரணமாக அந்த கோவைகள் கிட்டத்தட்ட 10-15 இடங்களாக அமைச்சிலே இருந்திருக்கிறது. எனவே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை நாங்கள் உரிய வேளையில் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இப்படியான ஃபைல்கள் ஏராளம் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்தந்த பிரதேசங்களுக்கு சென்று அங்கேயுள்ள இந்த பாதிப்புற்ற மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுத்து அந்த விவரங்களை பூரணமாக பெற்று ஃபைலை பூரணப்படுத்தி அவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் இலகுபடுத்தலாம்.
பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடுகள் எந்த அடிப்படையில் வழங்கப்பட இருக்கின்றது?
உதாரணமாக வீடு உடைந்திருக்கும் அல்லது சொத்துக்களை அழிந்திருக்கும் அப்படியான வகையிலே பொதுமக்களுக்கு ஆகக்கூட 100,000 தான் எங்களால் வழங்க முடியும். அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால் 150,000 நாங்கள் வழங்க முடியும். ஒருவேளை ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் இந்த பிரச்சனையில், பொதுமக்களாக இருந்தால் அவருக்கு ஆகக்கூட 100,000, அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால் ஆகக்கூட 200,000 நாங்கள் அந்த குடும்பத்துக்கு வழங்குகின்றோம். காயப்பட்ட பொதுமக்களுக்கு ஆகக்கூட 50,000, அரசாங்க உத்தியோகத்தர்கள் சேவையில் இருக்கும் போது காயப்பட்டால் ஆகக்கூட அவர்களுக்கு 100,000 நாங்கள் வழங்குகின்றோம். இதைவிட வீடுகள் திருத்துவதற்கு தேவைப்படும் பொழுது மிக கஷ்டப்பட்டவர்களுக்கு 100,000 ரூபாய் நாங்கள் இவைகள் மானியமாக நாங்கள் கொடுக்கின்றோம். இதைவிட இந்த மதஸ்தலங்களுக்கான இழப்பீடுகளுக்கான கொடுப்பனவுகளும் கொடுக்கின்றோம். அதுக்கு ஆகக்கூட நாங்கள் 1,000,000 ரூபாய் கொடுக்க முடியும். யுத்தங்கள் தொடர்ந்து நடந்த காரணத்தினால் 2வது முறையும் அதே வீடு பாதிக்கப்பட்டிருக்கலாம், திரும்பவும் அவர் சொத்துக்களை இழந்திருக்கலாம். அவ்வாறு அவர் திரும்ப அவர் எங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது எங்கள் சுத்து நிறுவனத்தின்படி கொடுப்பதற்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன
என்றும் குறிப்பிட்டார் புகேந்திரன்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் மிக மூத்த இசைக்கலைஞர்களில் ஒருவரான முருகப்பா பஞ்சாபிகேசன் இன்று காலமானார். அவரது வாழ்வும் பங்களிப்பும் குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் மூத்த நாதஸ்வர மேதை முருகப்பா பஞ்சாபிகேசன் அவர்கள் தமது 91வது வயதில் இன்று அதிகாலை கொழும்பில் காலமாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலும் தமிழகம் மற்றும் தமிழர் வாழும் நாடுகளில் எல்லாம் சிறந்த இசை மேதை என போற்றப்படுகின்ற அவருடைய இழப்பு இசை உலகத்திற்கு ஏற்பட்டுள்ள ஈடு செய்ய முடியாத இழப்பு என கூறப்படுகின்றது. பெருங்கலைஞர் பஞ்சாபிகேசன் அவர்கள் இசைத்துறைக்கு ஆற்றியுள்ள சேவை, அவருடைய வல்லமை என்பன குறித்து இலங்கையின் மற்றொரு மூத்த நாதஸ்வர கலைஞராகிய பஞ்சமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு உரையாடினேன்.
இசைக்கலைஞர்கள் மூத்த மாமேதே, அவருடைய உழைப்பாலும் அவருடைய பண்பாட்டாலும் சாதனை படைச்சிருக்கிறார். என்ன பொறுத்தவரையும் இன்றைக்கு சங்கீத உலகமே பெருங்கலைஞர் இழந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு பெருங்கலைஞர் அவர்கள். ஆரம்ப காலத்துல எனக்கு 15 வயசு, அந்த வயசுலயே எங்களை வடமராட்சியில இப்படி ரெண்டு பையங்க வாசிக்கிறாங்க, என்னுடைய அண்ணன் நானும் கானமூர்த்தி பஞ்சமூர்த்தி, எங்களை ஊக்குவிச்சு எங்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் தேடி தந்த ஒரு பெரும் மனுஷன். நான் இதை தவிர அவரை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு அறிவதே இல்லையா. இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, லண்டன் இப்படி பல நாடுகளும் போயிருக்கிறார். அவரோட
யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து 2010 அவருக்கு வந்து சிறப்பு கலாநிதி பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருந்தது. தமிழ்நாட்டில் அவருடைய சேவை எப்படி பார்க்கப்படுது?
தமிழ்நாட்டில் வந்து மறைந்தனைக்கும் அவருக்கு ஒரு போல் இருக்கு. தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, தமிழ் மக்கள் வாழ்ற எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான் பஞ்சாபிகேசன் தான் அந்தளவுக்கு ஒரு பெரிய போல் பூத்த இனிமேல்ன்ற ஒரு பெருங்கலைஞர். எப்போ கேட்டாலும் ஒரே மாதிரி இருக்க வாசிப்பு. இப்போ நாங்களெல்லாம் கூட இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும், நாளண்டைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். ஒரு நேரத்துக்கு தக்க மாதிரி நாங்கள் அமைச்சு வாசிக்கிறது வழக்கம். ஆனால் பஞ்சாபிகேசனை பொறுத்த வரைக்கும் எப்போ கேட்டாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் சொல்ல முடியாது. அவர் வாசிச்ச காலம் வரைக்கும் அப்படியே வாசிச்சிருக்கிறார். அவரும் அவருடைய தம்பி நடராஜ சுந்தரமணி சொல்லி தவிழ்த்துவான், அவங்க அண்ணன் தம்பி சேர்ந்து வாசிக்கிற காலங்கள்ல நாங்க சின்ன பிள்ளைகள் அப்படி ஒரு லைஃபா தான் இருக்கும் ஐயா. அந்த கச்சேரி அவை கண்ட ஒரு காலம், அவை கண்ட ஒரு விதிமுறைகள் அப்படி வச்சிருக்கேன். வாசிப்புல அப்படி ஒரு முத்திரை இருக்கு. அதைக்கு ராசரத்னம் உள்ள காரக்குறிச்சி அருணாச்சலம் ஸ்டேக் சின்னம்லானா குளிக்கிற பச்சேப்பா உள்ள இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு முத்திரை பதிச்சு ஒவ்வொரு ஒவ்வொன்று வச்சிருக்கேன்னு இல்ல. அந்த வகையில பார்க்க போனா சாவச்சேரி பஞ்சாபிகேசன் அவருக்கு ஒரு முத்திரை பதிச்சு தனக்கண்டு ஒரு வழியில அந்த நாதஸ்வரத்தை கையாண்டவர். ஒரு பெரும் மனுஷன். அது கம்பன் கழகம் இசை பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்கு. அவர் சாதாரணமா எந்த ராகத்தை எடுத்தாலும் தனக்கண்டு ஒரு பாணியில தனக்கண்டு ஒரு வரையறை வச்சு அந்த ராகத்தை அப்படி அமைச்சு வாசிப்பார். தன்னுடைய மிதட்டுக்கு தான் வாசிப்பார். ஆரை பார்த்தும் வாசிச்சது கிடையாது. அவர் வாசிக்க அதுல ஒரு மிதட், அதுன்ற ஒரு பக்குவம், அது இப்படிதான் வாசிக்கணும், இப்படிதான் அந்த கால பிரமாணம் இருக்கணும் என்று சொல்லி தனக்குள்ளே உண்டு அமைச்சு வாசிச்சிருக்காரு. அவரை பின்பற்றி நாங்க வாசிச்சிருக்கோம். அவர் சரி பஞ்சாபிகேசன் தான் இந்த உலகத்துல ஒரு நிறை
என்றார் நாதஸ்வர கலைஞர் பஞ்சமூர்த்தி அவர்கள்.
நிறைவாக, பிரான்சில் நாடெங்கிலுமாக வாடகைக்கார் ஓட்டுநர் ஆயிரக்கணக்கானோர் வன்முறை மிக்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருப்பதை அதிபர் ஒலாந்து கண்டித்துள்ளார். யூபர் கார் சேவைக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சாதாத்.
சாலை மறியல், போக்குவரத்து தடங்கள், சிலவேளை வன்முறை எல்லாவற்றையும் நேற்று நடத்தியிருந்த பிரெஞ்சு வாடகைக்கார் ஓட்டுநர்கள் தாம் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டார்கள் தான். வாடிக்கையாளர்கள் வாடகைக்காரை பகிர்ந்து கொள்ள வகை செய்யும் மலிவு விலை சேவையான ஊபர் பாப்புக்கு தடை விதித்து பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான யூரோக்கள் கொடுத்து டாக்ஸி உரிமம் வாங்கி வைத்திருப்பவர்கள் இந்த இணைய சேவை தமது பிழைப்பில் அநியாயத்துக்கு வயிற்றில் அடிப்பதாக வாதிடுகின்றனர்.
பிரச்சனை இருப்பதால் தான் இதை செய்ய வேண்டி வந்தது. வருஷக்கணக்காக எங்களை முட்டாளாக்கி விட்டார்கள். சட்டம் இருந்தும் செயல்பாடு இல்லை. இனிமேலும் இதை பொறுக்க முடியாது
என்றார் ஆர்ப்பாட்டம் செய்த டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர். சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்ட இந்த வீடியோ, ஆர்ப்பாட்டக்காரர்கள் சட்டத்தை தம் கையில் எடுத்துக்கொண்டு ஊபர் கார்களை ஓடவிடாமல் தடுத்ததை காட்டின. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட அந்த நிறுவனத்திற்காக ஓடும் கார்கள் என சந்தேகிக்கப்பட்டவை இலக்கு வைத்து தாக்கப்பட்டிருந்தன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிக்கிக்கொண்டவர்களில் ஒருவர் அமெரிக்க பாடகி கோட்னி லவ். இது பற்றி சமூக வலைதளத்தில் அவர் தகவல் தந்தார். தான் சென்ற காரின் கண்ணாடியில் முட்டை அடிக்கப்பட்டதன் படத்தை அவர் வெளியிட்டிருந்தார். உலோக மட்டைகளை கொண்டு காரை தாக்கினார்கள் என்றும் தப்பி ஓட முயன்ற தன் மீது கல்லெறிந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரிஸின் முக்கிய சாலைகள் தாண்டி விமான நிலையங்களும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஷால் த கோல் விமான நிலையத்தின் 3 முனையங்களில் போக்குவரத்து தடுக்கப்பட்டிருந்தது. வழி கிடைக்காமல் 3 மணி நேரம் சுற்றித் திரிந்ததாக இவர் சொல்கிறார்.
மனைவி கர்ப்பமாக இருந்தும் 3 பிள்ளைகள் இருந்தும் 800 மீட்டர் தள்ளி இறக்கிவிட்டு விட்டார்கள். நடந்தேதான் வந்தோம். வயதானவர்கள் எல்லாம் நெடுஞ்சாலையில் நடந்து வர வேண்டியிருந்தது
என்றார் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர். வாடிக்கையாளர்கள் தமது திறன்பேசி வழியாக வாடகை கார்களை பெற உதவும் ஊபர் சேவை உலகின் பல பாகங்களிலும் பிரபலமடைந்து வருகிறது. பல இடங்களில் இது பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டது. இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் வாடகை கார் ஓட்டலாம் என்றானால் உரிமம் வைத்திருக்கின்ற தங்களின் கதி என்னவென்று பிரெஞ்சு வாடகை கார் ஓட்டுநர்கள் கேட்கின்றனர். ஆனால் காலத்துக்கேற்ப வரும் மாற்றங்களை புரிந்து கொள்ள தவறக்கூடாது என ஊபர் ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர்.
நேயர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.